நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இப்போது உடல் பருமன் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன, உடல் பருமன் ஏற்படுவதால் நமது உடல் நலம் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகிறது, அதனை எவ்வாறு நாம் தவிர்க்கலாம் என்பது குறித்து கூறுகின்றார் சத்தியமங்கலம் வட்டாரம் அனுப்புரப்பாளையத்தைச் சேர்ந்த பி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
அன்பர்களே, இப்பொழுது நாம் ரோட்டில் நடந்து கொண்டு செல்லும் பொழுதும் அல்லது பேருந்துக்காக ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டு இருப்போமானாலும் அல்லது ஒரு விசேஷங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு இடத்தில் பார்த்தாலும் உடலை துவக்கி கொண்டு நடக்க முடியாத அளவுக்கு எடை கூடிய மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். அதுவும் குறிப்பாக நாம் பள்ளிக்கூட குழந்தைகளை பார்த்தோமென்றால் சராசரியாக ஒரு 50% குழந்தைகள் மிகவும் அதிகமான தேவையில்லாத உடல் பருமனுடன் தான் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதேபோல் டீனேஜ் பருவத்தினர்களும் 14 முதல் 20 வரை உள்ள வளரிளம் பருவத்தினர்கள் எல்லாம் பார்க்கும்போது உடல் மிகவும் பருமனாகத்தான் இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக இந்த நடுத்தர வருமானம் உள்ள குடும்பங்கள், அதிகப்படியான வருமானம் உள்ள உயர் வருமான வகுப்பினர்கள், இவர்களெல்லாம் ஒரு அடையாளமாகவே இந்த உடல் பருமனாக இருத்தல், அதாவது ஸ்தூல சரீரம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமை இருக்கிறது. இது அவர்களுக்கு ஒரு அடையாளமாகவே ஆகிவிட்டது. இதை ஆங்கிலத்திலே ஒபேசிட்டி என்று சொல்கின்றோம். இதை வைத்திய நூலிலே பார்த்தோமென்றால் ஸ்தௌல்யம் என்று ஆயுர்வேதத்திலே குறிப்பிடுவார்கள். இன்று நாம் சாப்பிடும்போது வீட்டில் சாப்பிடக்கூடியது ஒரு விதம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் வீட்டில் சாப்பிடுகிறோம், 3 தான் சாப்பிடுவோம். அதையே கூட சொல்லுவார்கள், 1 யோகி 2 போகி 3 சாப்பிடுவேன் துரோகி என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் துரோகிகளுக்கு ஒருபடி மேலே போய் நாம் சாப்பிடாத வேலை எது என்று சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கின்றோம். காலையில் 8 சாப்பிட்டு விடுகிறோம், அதுக்கு முன்னாலே பெட் காப்பி என்று சொல்லி கொண்டு குடிக்கின்றோம், ஹார்லிக்ஸ் பூஸ்ட் என்று சொல்லி கொண்டு விதவிதமான நாகரிகமான பானங்களை எல்லாம் பருகிறோம். பின்னர் காலை சிற்றுண்டி, சிற்றுண்டியே ஒரு விதமான வித்தியாசமான சிற்றுண்டியாக இருக்கின்றது. அந்த சிற்றுண்டியை முடித்து விட்டதும் உடனடியாக நாம் ஒரு விதமான பானத்தை பருகின்றோம். இவையெல்லாம் உற்சாகம் தருகின்றன என்ற பெயரில் நமக்கு அறிமுகமான அந்த பானங்களை எல்லாம் நாம் பருகுகின்றோம். 10 ஒரு இடைவேளை அங்கே உள்ள ஒரு விதமான சிற்றுண்டிகளை எல்லாம் சாப்பிடுகிறோம். கொஞ்சம் வந்திருந்த பசியையும் அது ஆற்றி விடுகிறது. பின்னர் இந்த உணவு ஜீரணமாவதற்குள்ளாக மதிய உணவு, மதிய உணவிற்கு பின்னாலே 3 முதல் 4-5 ஒரு சிற்றுண்டி வேலை உற்பத்தி ஆகிவிடுகிறது. அங்கே இப்பொழுது நாம் வடையோ பஜ்ஜியோ போண்டாவோ தேங்காய் சட்னி உடனோ மற்றும் வேற ஏதாவது ஒரு முறுக்கு காரம் போன்ற ஏதாவது ஒன்றை சாப்பிடுகிறோம். அத்துடன் வீட்டுக்கு வந்ததும் உடனே அங்கே ஒரு விதமான விருந்து போன்று சுண்டல், வாழைக்காயிலிருந்து தயார் பண்ணக்கூடிய சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸ் அல்லது எண்ணெயில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பலகாரத்தை சாப்பிடுகிறோம். சாப்பிட்டு 1 உணவு, உணவுக்கு பின்னால் மீண்டும் இந்த மாதிரி சத்துள்ள பானங்கள் தேவை என்று சொல்லிக்கொண்டு தான உணவுகளை எல்லாம் சாப்பிடுகிறோம். பொதுவாக கடைகளில் விற்கக்கூடிய டீ, காபி, இப்பொழுது மிகவும் பிரபலமாகி கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிஜா, பர்கர், கேக் வகைகள், ஐஸ்கிரீம்கள், இன்னும் வகை வகையாக டின்களில் அடைக்கப்பட்ட உணவு வகைகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அவற்றை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி பாட்டில்களே பயன்படுத்தியுள்ள பலவேறு வகையான பல நிறத்திலே இருக்கக்கூடிய திரவ உணவுகளையும் நாம் பார்க்கின்றோம். அளவுக்கு அதிகமாகவே சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அத்துடன் அஜினோமோட்டோ என்று சொல்லக்கூடிய பொருளிலே தயாரிக்கப்பட்டுள்ள கார வகைகள் இவற்றை சாப்பிடுகிறோம். சாக்கரினால் செய்யப்பட்ட இனிப்பு பொருட்களை எல்லாம் சாப்பிடுகிறோம். இப்படி உண்ணத்தகாத பொருட்களால் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை எல்லாம் அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடுகிறோம். ரொட்டி, பாலிலிருந்து வரக்கூடிய வெண்ணெய், அதுபோக அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய இனிப்பு சேர்த்து செய்யப்பட்ட அல்வா போன்ற பொருட்கள், அஸ்கா, சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்கள், ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தினால் கூட விஞ்ஞானிகள் நாம் அதனை பல முறை பயன்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்பட்ட பலகாரங்கள், இறைச்சி வகைகள், வகை வகையான இறைச்சிகள், காடை, கௌதாரி, கோழியே, இன்னும் பலவிதமான ஆடு மாடுகளிலிருந்து எல்லா பொருட்களையும் நாம் கண்ணில் கண்டதை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். மசாலா பொடிகள் இவற்றிலெல்லாம் இயற்கையான மூலப்பொருள்தான் கலந்திருக்கின்றனவா அல்லது ரசாயன பொருட்கள் கலந்திருக்கின்றனவா என்று நமக்கெல்லாம் தெரியாது. வாய்க்கு ருசியும் கண்ணுக்கு அழகையும் இருக்கக்கூடிய இந்த மசாலா பொடிகளை எல்லாம் சேர்த்து கொள்ளுகின்றோம். இவ்வாறு மிகவும் கெடுதலான பல பொருட்களாலேயே செய்யப்பட்ட எல்லா பொருட்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையிலே நாம் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பொருளாகிவிட்டது. இதெல்லாம் நேக்கமர நமது வாழ்க்கையில் நிரப்பிவிட்டது. ஆகவே இவற்றில் நாம் தவிர்த்து செல்லலாம் என்றால் எதையுமே நாம் தவிர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பொருட்கள்லாம் நம்மை விடவில்லை. இது போன்ற ஒரு தவறான உணவு பழக்கம் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற நமது முன்னோர்களை பார்த்தால் காலையிலே பழைய சோறு, மத்தியானம் கொஞ்சம் சூடான சோறு, இரவிலே அந்த மதியம் செய்யப்பட்ட சாப்பாட்டையே அவர்கள் பருப்பு ரசம் கொஞ்சம் காய்கறி என்று கீரை வகைகளோடு சேர்த்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இன்று நமக்கு இன்னும் தூங்குகின்ற நேரத்தில் கூட ஏதாவது சாப்பிட முடியுமானால் சாப்பிடலாம் என்ற ஒரு கருத்துடனே இருக்கின்றோம். இவற்றிற்கெல்லாம் சிகரம் வைத்தாற் போல இன்று நமது இளைஞர்களையும் ஓரளவு பொருளாதார வசதி உள்ளவர்களையும் ஏன் ஆண்களுக்கு சமமாக பெண்களையுமே அடிமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் போதை வஸ்துக்கள், மது வகைகள். இவை எல்லாமே மனிதனுக்கு தேவையில்லாத பொருட்கள். இவை எல்லாம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களிலே ஒரு அங்கமாக ஆகிவிட்டது. இந்த பழக்கமெல்லாம் நமக்கு வந்துவிட்டதனால் உடலானது நமது கட்டுப்பாட்டிலிருந்து விலகி உடல் சொல்வதை நாம் கேட்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நாம் வந்துவிட்டோம். அதனால் வயிற்றுக்கு போதுமான அளவு சாப்பிட்டு விடலாம் என்று எண்ணினால் கூட நமது மனம் அதை ஒத்துக்கொள்வதில்லை. நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்மை சாப்பிட தோண்டுவதாகவே இருக்கிறது. ஆகவே அளவுக்கு அதிகமாக உண்கிறோம். எதையெல்லாம் உண்கிறோம் என்று பார்க்கும்போது எந்த பொருளில் விஷமெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அந்த பொருட்களை எல்லாம் தான் நாம் உண்டு கொண்டிருக்கிறோம். உடல் பருமனுக்கு மிகவும் அடிப்படை காரணமாக அமைந்திருப்பது நமது நாக்கினுடைய ருசித்தன்மை தான். இந்த ருசிக்கு அடிமையாகிவிட்டதனால்தான் நாம் அளவுக்கு அதிகமாகவே சாப்பிடுகிறோம். அதாவது இந்த கட்டுப்பாடற்ற உணவு முறை நமக்கு தேவையில்லாத வயிற்றுக்கு தேவையில்லாத அளவு திணித்து அதை ஒரு சாக்குப்பை போல் ஆக்கிவிடுகிறது. ரெண்டாவது, இந்த உடல் பருமன் என்பது பரம்பரையாக கூட நாம் சிலரை பார்க்கின்றோம். சில குடும்பங்களிலே கொஞ்சம் பருத்த சரீரம் உள்ளவர்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதெல்லாம் பாரம்பரியமாகவும் வரும் என்பதும் ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடிய காரணம்தான். அந்த பாரம்பரிய காரணத்தை விட்டுவிட்டாலும் உடல் உழைப்பில்லாமலே சாப்பிடுகிறவரை நாம் நிறைய பேரை பார்க்கின்றோம். அப்படி உடல் உழைப்பில்லாமல், அதாவது குறைந்த அளவாவது உடல் உழைக்க வேண்டும், அந்த உடல் உழைப்பு இல்லாமலே நாம் சாப்பிடும் போதும் அந்த அதிகப்படியான உணவுப் பொருள் எல்லாம் நமது உடலை பருமனாக்கத்தானே செய்யும். அதே மாதிரி போதுமான அளவு சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றேன் ஆனால் உடல் பருமனாகிவிட்டதே என்று சொல்பவர்களை பார்க்கின்றோம். அவர்களெல்லாம் சாப்பிடுவதோடு சரி, பின்னர் உட்கார்ந்து கொண்டு டிவி பார்ப்பது, செய்தித்தாளை பார்ப்பது, அரட்டை அடிப்பது என்று இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் உடல் பயிற்சி போதுவதில்லை. பல பேருக்கு உடல் பயிற்சி செய்வதற்கு கூட நேரம் கிடைப்பதில்லை. ஏன் நேரம் கிடைப்பதில்லை என்றால் அந்த நேரத்திலும் நொறுக்கு தீனிகளையே தின்று கொண்டு இருப்பது தான். அதே போல் அதிகமான மா சத்து உள்ள உணவுகளை நாம் உண்கிறோம். இப்பொழுது புரோட்டா கடைகளெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அவையெல்லாம் நார் சத்து நேக்கப்பட்ட மாவு சத்து உள்ள உணவுப் பொருள் தான். அந்த மைதா மாவிலும் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் தான் நம்ம எல்லாம் பேக்கரி வகைகளில் எல்லாம் கண்ணை கவருவதாக அமைந்திருக்கின்றது. மைதா மாவே சத்துக்களை எல்லாம் நீக்கப்பட்ட ஒரு மாவாக தான் இருக்கின்றது. அதே போல் நெய்யிலும் சர்க்கரையிலும் செய்யப்பட்ட பொருட்கள், இனிப்பு வகைகளை ரொம்ப அதிகமாக நாம் சாப்பிடுகின்றோம். ஒரு மனிதனுக்கு 2000 கலோரி தேவை என்று 2500 கலோரி சத்து தேவை என்றால் நாம் 5000 கலோரி சத்துக்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். மீதமுள்ள இந்த 2500 கலோரியை உடல் சேமித்து வைத்து கொண்டு தான் இருக்கும். அதை ஒன்றும் வெளியேற்றி விடாது. அதே போல் இன்று நாம் நான் வெஜிடேரியன் என்று சொல்லக்கூடிய கடைகளை பாருங்கள். அங்கெல்லாம் இறைச்சி, மீன், முட்டை, ஈரல், கொழுப்பு கலந்த இறைச்சி என வகை வகையாக வேற்றியெல்லாம் தயாரித்து அதை தினசு தினசாக மசாலா பொருட்களுடன் சேர்த்து தயாரித்து பரிமாறுவதை பார்க்கின்றோம். அவற்றையெல்லாம் வயிறு முட்டை உண்டு விடுகிறோம். அத்துடனே சிறிதளவு மது என்ற அரக்கன் வயிற்றினுள்ளே சென்றிருந்தானால் அவர் எதை சாப்பிடுகின்றார், இலையை சாப்பிடுகிறாரா அல்லது மீனை சாப்பிடுகிறார் என்று தெரியாத அளவுக்கு சாப்பிட்டு விடுகின்றார். வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு என்னார் அங்கேயே தூங்கக்கூடிய ஒரு நிலைமையை கூட நாம் சில விருந்துகளிலே பார்க்கின்றோம். அதே மாதிரி பொழுதுபோக்கு இடங்களிலெல்லாம் நாம் பார்த்தோமென்றால் 100 பேர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் மட்டுமே அவர்கள் நாடகத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் தினமும் அதை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் 80% பேரை பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் கையில் ஏதாவது ஒரு பொட்டலம், அதாவது நொறுக்கு தீனி இருந்து கொண்டு தான் இருக்கும், கொறித்து கொண்டு தான் இருப்பார்கள். இப்படி பெருக்கானை போல கொறித்து கொண்டே இருப்பதனால் வயிற்றில் காலியாகுவதற்கோ ஜீரணமாவதற்கோ கூட முடியாத அளவுக்கு உணவுப் பொருளை திணித்து விடுகிறோம். இந்த சத்துக்களெல்லாம் உடவில் கொழுப்பாகத்தான் சேர்கின்றது. 2வது, பகலில் பாருங்கள், ஒழுங்காக வேலைக்கு செல்கின்றவர்களுக்கு வேலை இருக்கிறது. கொஞ்சம் வேலை குறைவு என்றால் இன்று சமுதாயத்தில் 30-40 வருடங்களுக்கு முன்னால் இருந்தால் அவர்கள் எல்லாம் ஏதாவது அருகில் இருக்கக்கூடிய உறவினர் வீட்டுக்கு செல்வார்கள், கோவிலுக்கு செல்வார்கள், மற்ற நண்பர்களுடனே ஏதாவது ஒரு உபயோகமான முறையில் பேசிக்கொண்டுவார்கள். இன்று பார்த்தால் டிவி அல்லது படுத்தால் தூக்கம் என்ற ஒரு நிலைமைக்கு நாம் வந்து விட்டோம். இரவும் தூங்கி பகலிலும் தூங்குவதனால் இந்த உடல் பருக்கத்தானே செய்கின்றது. உடல் இழைப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. இப்படி ஜீரணமாகாத உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் கல்லீரலே சேர்த்து அடுக்கடுக்காக தங்கி விடுகின்றது. இதனால் கல்லீரலிலே பித்தக்கப்பை கற்கள் எல்லாம் உற்பத்தியாகின்றன. அங்கங்கு உடலே தங்கியுள்ள இந்த கொழுப்பு சத்துக்கள் எல்லாம் நமது இடுப்பினுடைய பிற்பகுதி, இடுப்பு, வயிறு, நெஞ்சு, கழுத்து, மார்பகம் என ஒவ்வொரு அங்கத்திலும் திரண்டு அந்த அங்கங்களை எல்லாம் பறக்க செய்கிறது. உடல் பருமனால் வாயுவும் தன்னுடைய நிலையமிலிருந்து சீற்றமடைகின்றது. சீற்றமடைந்த வாயுவினாலே பசியே அதிகமாகின்றது. அப்படி ஏற்படக்கூடிய பசியும் அகோர பசியாக இருக்கிறது. அந்த அகோர பசிக்கு அளவில்லாத உணவை நாம் கொட்டிக்கொண்டே இருக்கிறோம். இதனால் தொந்தி விழுகிறது. மூச்சு விடுவதற்கு மிகவும் சிரமமாக அமைகின்றது. ஏனென்றால் இந்த உதரவிதானம் சுருங்கி விரிய வேண்டும். இங்கே கீழே ஒரு தொப்பை இழுத்து கொண்டு இருப்பதனால் அது உன்னுடைய சுருங்கி விரியும் தன்மை பாதிக்கப்படுகிறதுனால் மூச்சு விடுவது சிரமமாகிறது. அதனால் பெருமூச்சு விட வேண்டியது இருக்கிறது. சிறிது நடந்தால் கூட மேல் மூச்சு வாங்குகிறது. இதனால் நடப்பதற்கு சிரமமாகிவிடுகிறது. இதனால் சோம்பேறித்தனம் நம்மை பிடித்து கொள்கிறது. இந்த சோம்பேறித்தனம் பிடிக்கும்போது நம்மால் உட்கார்ந்து கொண்டு இருப்பதை கூட சிரமமாகிறது. அதனால் தூங்குகிறோம். இந்த துவக்கம் பகலில் ஏற்படுவது அதுவும் ஒரு மாமிச வளர்ச்சிக்குத்தான் காரணியாக அமைகிறது. இதனால் உடல் உழைப்பை கூட தாங்க முடியாத அளவுக்கு பறுத்து விடுவதனால் உழைக்க தயாரில்லாத ஒரு தன்மையை நாம் பெற்றுவிடுகிறோம். உழைக்காமல் உடல் இருக்கும்போது உடலிலே இருக்கக்கூடிய தசைநார்களெல்லாம் அவற்றுக்கு கிடைக்க வேண்டிய இரத்த ஓட்டம், இரத்தத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் போன்றவை எல்லாம் மிகவும் குறைவதனாலே அவற்றினுடைய செயல்பாடுகள், வளர்ச்சி எல்லாம் குறைகிறது. ஆகவே இந்த குறைந்த செயல்பாடுடைய தசைகளினாலே உடலிலே ஒரு சோம்பேறித்தனம், தொய்வு ஏற்பட்டு உடலினுடைய பலம் நாளடைவில் குறைந்து கொண்டே வருகிறது. இரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் ஒரு காலகட்டத்திலே இரத்த குழாய்களில் ஆங்காங்கே திட்டு திட்டாக படுகிறது. திட்டு திட்டாக படியும்போது வாய்க்காலினுடைய தண்ணீர் ஓட்டத்துக்கு இடையே செடிபூடுகள் எல்லாம் வந்து தடை ஏற்படுத்துவது போல இந்த கொழுப்பு சத்தும் இரத்த ஓட்டத்திலே தடை ஏற்படுகிறது. இந்த தடை ஏற்படுவது மூளையிலே ஏற்பட்டதனால் மூளைப்பகுதியிலிருந்து உடலினுடைய இயக்கத்தை கண்காணிக்கக்கூடிய அந்த புள்ளிகள் எல்லாம், மையப்புள்ளிகள் எல்லாம் இரத்தம் தேவையான அளவு கிடைக்காததனால் பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரலைசிஸ் வியாதியை ஏற்படுத்துகின்றது. மேலும் இதையெல்லாம் வால்வு பகுதிகளில் இதயத்தில் தங்கிவிட்டால் அங்கு இருதயத்தினுடைய அடைப்பு, ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு என்ற நோயை ஏற்படுகிறது. இன்னும் ஓட்டத்துக்கு தடை ஏற்படுத்துவதனால இரத்தத்தினுடைய அழுத்தம் அதிகமாகிறது. இந்த மாதிரி இருக்கும்போது இரத்த தடையினாலே மூட்டு வலிகள், மூட்டினுடைய தேய்மானங்கள் எல்லாம் ஏற்படும். உடலினுடைய எடை கூடும்போது அந்த எடையினுடைய அழுத்த மூட்டுகளினுடைய இரண்டு மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் என்று சொல்லக்கூடிய மெல்லிய ஜவு பகுதிகளில் ஏற்பட்டு அந்த ஜவு பகுதிகளுடைய செயல்பாடுகளுக்கு அழுத்தத்தை கொடுத்து அந்த ஜவுகளெல்லாம் கிழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். அத்துடன் இந்த பாரத்தை தாங்காமல் நேராக இருக்க வேண்டிய கால்கள் எல்லாம் வளைந்து வள்ளக்கால்களாக ஆகி நேராக நடக்க விட முடியாத ஒரு நிலைமையை கூட அது ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும். அத்துடன் சுயமாக எழுந்து நடமாட முடியாத ஒரு தன்மையை வயதான காலத்தில் ஏற்படும். இன்று நாம் கருத்தரிப்பு மையங்களை எல்லாம் நாம் நகரப்பகுதிகளில் பார்க்கின்றோம். பெரும்பாலான நகரவாசிகளில் இந்த குறைபாடு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏனென்றால் சாப்பிட்டு விட்டு அவர்களுக்கு பொழுது போக்குவதற்கு வேறு எந்த வேலையும் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய வாரிசுகள், அதாவது குழந்தை பேரின்மைக்கு காரணமான ஒரு தன்மையை இந்த ஒபேசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமன் ஏற்படுத்தி விடுகின்றது. கருப்பையிலே கொழுப்பு கட்டிகள் உற்பத்தியாகின்றன. இன்னும் குடலினுடைய அளவு அதிகமானதனாலும் நாம் தேவையில்லாதையெல்லாம் திணித்திருப்பதனாலும் அவையெல்லாம் குடலிலே தாக்கத்தை ஏற்படுத்தி மூல நோய் போன்ற நோயையும் குடல் பிதுக்கம், குடல் இறக்கம் என்று சொல்லக்கூடிய நோய்களையும் ஏற்படுகிறது. இதே மாதிரி மாதவிடாய் கோளாறுகளையும் இந்த அதிகப்படியான உடல் எடை கொண்டு வந்து சேர்க்கின்றது. ஆகவே இது போன்ற பெரும் வியாதிகள், நீக்க முடியாத பெரும் வியாதிகளை எல்லாம் உடல் பருமன் ஏற்படுத்துகிறது. இவற்றுக்கெல்லாம் மேலாக ஒரு மனிதன், நன்றாக சாப்பிடக்கூடிய ஒரு மனிதன் நான்கு பேர் உண்ணக்கூடிய ஒரு உணவை ஒருவனே உண்டு விடுகிறான். அப்படி உண்டுவிட்டு ஏதாவது வேலை செய்கிறானா என்றால் அவன் உழைப்பதும் இல்லை. ஆகவே அவன் நாலு பேரனுடைய உழைப்பைத்தான் சாப்பிடுகின்றான். அப்படி சாப்பிடும்போது அதற்கு என்ன அர்த்தம் என்றால் ஒரு மனிதன் நாலு பேரை சாப்பிடுகிறான். ஆகவே இது போன்ற 10% உடல் பருமன் உள்ள நபர்கள் அவர்களை போல உள்ள 4 மடங்காக, அதாவது 40% பேரனுடைய உடல் உழைப்பை சாப்பிட்டால் 50% பேரனுடைய உணவை எல்லாம் 10% பேரை உண்டு விடுகிறார்கள். மேலும் இவர்களெல்லாம் வியாதியுற்று விடும் போது அவர்களை கவனிப்பதற்காக இருக்கக்கூடிய குடும்ப நண்பர்கள், நண்பர்கள் இவர்களை எல்லாம் வைத்தியசாலைக்கு தூக்கி கொண்டு செல்லக்கூடிய இடையிலே வரக்கூடிய மனிதர்கள், அவர்களை உடனிருந்து கவனிக்கக்கூடியவர்கள், டாக்டர்கள், நர்ஸுகள், இந்திய பொருளாதாரம் என்று பார்த்தால் ஏராளமான தொல்லைகளை எல்லாம் இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் நம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பெரும் சவாலாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் செய்யக்கூடிய இந்த காரியம் ஒரு சமூக விரோத காரியமாகவே தான் அமைந்து விடுகின்றது. ஆகவே சமூக சிந்தனை உள்ளவர்களும் தேசப்பற்று உள்ளவர்களுமாக இருக்கக்கூடியவர்கள் இது போன்று உடல் பருமனை வராமல் இருப்பதற்கான முயற்சிகளையாவது செய்ய வேண்டும். அந்த உடல் பருமனை குறைப்பதற்காக நாம் செய்யக்கூடிய சில கட்டுப்பாடான முறைகளை எல்லாம் யோசித்து பார்த்தோமானால், முதலாவதாக வரக்கூடியது உணவனுடைய அளவை நாம் குறைக்க வேண்டும். உணவனுடைய அளவை படிப்படியாகத்தான் குறைக்க முடியும். ஏனென்றால் நாம் தான் வண்டி கணக்கிலே சாப்பிட்டு கொண்டு வருகின்ற ஒரு மனிதனை உடனடியாக 2 இட்லி கொண்டு வர முடியாது. ஆகவே உணவை படிப்படியாக குறைத்து கொண்டு வர வேண்டும். குறைத்து கொண்டு வரும்போது அவர்களுடைய அந்த வயிற்றில் மூளையில் அந்த பசியை தூண்டக்கூடிய அந்த சுரப்பிகளினுடைய செயல்பாடுகளை எல்லாம் குறைக்க வேண்டும். அதற்காக சாப்பிடாமலும் இருக்க முடியாது. சாப்பிடக்கூடிய பொருளை மிக நீண்ட நேரமாக மென்று சரைத்து சாப்பிடக்கூடிய மாதிரி நார்ச்சத்துள்ள பொருட்களை எல்லாம் சாப்பிட வேண்டும். அதற்காக முளை கட்டிய தானியங்கள், பயிறு வகைகள் இவற்றையெல்லாம் குறைந்த அளவு எடுத்துக்கொண்டு சாவகாசமாக உட்கார்ந்து கொண்டு மெதுவாக டிவி எல்லாம் பார்க்காமல் மென்று உமிழ்நோருடன் சேர்த்து மிக நன்றாக வாயிலேயே 3/4 அளவு ஜீரணம் ஆகிவிடக்கூடிய அளவுக்கு அரைத்து சாப்பிட வேண்டும். அதே மாதிரி அந்த சாப்பிடக்கூடிய பொருட்கள் நார்ச்சத்துள்ளவைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மார்ச்சத்து உள்ள பொருட்கள் எல்லாம் கொழுப்பை கூட்டுகின்றன. நார்ச்சத்துள்ள பொருட்கள் வயிற்றினுடைய இடத்தை அடித்து கொள்வதனால் வயிறு நிரம்பிய ஒரு நினைப்பு வருகின்றது. ஆகவே அவர்களுக்கு அந்த இன்னும் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படாமல் தடுக்கின்றது. மேலும் அவர்களெல்லாம் சாப்பிடும்போது இந்த பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி, மைதா போன்றவற்றையெல்லாம் தவிர்த்து கம்பு, கேழ்வரகு, சாமை தேனை, குதிரைவாளி போன்ற தானிய வகைகளை எல்லாம் சேர்த்து கொள்ளலாம். மேலும் பயிறு, காராமணி, கொள்ளு போன்ற எல்லாம் சேர்த்து கொள்ளலாம். இவையெல்லாம் உடலில் தேவையான சக்தியையும் கொடுக்கும், மேலும் தேவையான நார்ச்சத்துக்களையும் கொடுக்கின்றது. பகலில் கண்டிப்பாக உறங்கக்கூடாது. இப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த காளான் வகைகள் இவையெல்லாம் மிகவும் சத்து உள்ளவையாகவும் இருக்கின்றன, அதே சமயத்தில் உடலுக்கு தேவையான நார்ச்சத்தையும் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பொருளாக இருக்கிறது. ஆகவே காளானை ஏதாவது வகையில் சாப்பிட வேண்டும். பகலில் உறக்கத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மேலும் இவர்களெல்லாம் இந்த மது என்பதை தவிர்ப்பேன் என்ற ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டு அந்த சபதத்தை நிறைவேற்றும் வகையாக தன்னுடைய நண்பர்களை அந்த மதுவுக்கு அடிமையானவர்களிடமிருந்து இவர்கள் விலகியே இருந்து செய்ய வேண்டும். அவற்றுக்கெல்லாம் மருந்துக்கு மாற்று மருந்துகள் கிடைக்கின்றன. இன்று மதுவை விலக்கி வைப்பதற்கான மருந்துகள் கூட கிடைக்கின்றன. அவற்றையெல்லாம் சாப்பிட்டு அவனுக்கும் நமக்கும் உண்டான உறவை நாம் துண்டித்து விட வேண்டும். எளிய முறையில் சைக்கிள் பயிற்சி, லேசான நடைப்பயிற்சி, சிறிய உயரமில்லாத மலையேற்றம், பிராணயாமம், சூரிய நமஸ்காரம், யோகாசன பயிற்சிகள், எளிய யோகாசன பயிற்சிகள், இவற்றையெல்லாம் நாம் செய்து தினசரி நமது பழக்கத்திலே கொண்டு வந்து விட்டோமானால் நமக்கு உடலுக்கு தேவையான அனைத்து விதமான தசைகளுக்கு தேவையான பயிற்சிகள் கிடைப்பதனால் தசைகளெல்லாம் மிகவும் உறுதி பெறுகின்றன. அதே மாதிரி நல்ல பழக்கங்கள்லாம் வரும்போது நமக்கு தேவையில்லாத அந்த உணவை குறைக்கக்கூடிய அந்த நாட்டம் குறைகிறது. இன்னும் பார்த்தால் வள்ளுவரை கூட நாம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் வள்ளுவர் உடலினுடைய ஆரோக்கியத்துக்காக 10 குறள்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றார். அதில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு குறளை நாம் சொல்ல இங்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மருந்தன வேண்டா யாக்கிக்கு அருந்தியது அற்றது போற்றியுணன் என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஒரு குறளை நாம் மிக நுட்பமாக ஆராய்ந்து பார்த்தோமானால் நமக்கு எதற்கு மருந்து சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. உணவு சாப்பிட்ட உணவு முழுவதும் ஜீரணமாகிவிட்டு அடுத்த வேளை பசி வந்த பின்னால் சாப்பிட்டாலே எந்த விதமான மருந்தும் இல்லாமல் நாம் உடலை நன்றாக பேண முடியும். அதே போல் இன்னொரு இடத்துல சொல்வார், இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய் என்று சொல்லுகின்றார். இழிவு அறிந்து உண்பான், நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணமாகிவிட்டது என்ற ஒரு நிலைமை நிச்சயமாக தெரிந்த பின்னால் நாம் சாப்பிடுவது இன்பம் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் அதிகப்படியான உணவை சாப்பிடக்கூடியவன் நோயை வளர்க்கக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு தன்மையை உடலுக்கு ஏற்படுத்தி விடுகின்றான். தீ அளவின்றி தெரியான் பெரிதுன்னின் நோய் அளவின்றி படும் என்று சொல்லுகின்றார். ஆகவே அளவுக்கு அதிகமான ஜீரணசக்தி என்பதை ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். அது தெரியாமல் அளவுக்கு அதிகமாக நாம் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் நோய்களும் அளவுக்கு அதிகமாக சென்றுவிடும். இவையெல்லாம் நாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய திருக்குறளிலே நமக்காகவே அவர் எழுதி சென்றிருக்கின்றார். ஆகவே உடல் பருமனை குறைத்து வாழ்நாளை நீடித்து, அதாவது உயிரை வளர்த்து, உணவுடைய அளவுக்கு மட்டுமே சாப்பிடுவதனால் நமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்த்து இந்திய திருநாட்டை காப்போம் என்ற சபதம் ஏற்றுக்கொள்வோமாக. வணக்கம்.
இதுவரை உடல் பருமன் அதிகரிப்பதற்கான காரணங்கள் குறித்தும் அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பது குறித்த தனது கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் சத்தியமங்கலம் வட்டாரம் அனுப்பர்பாளையத்தைச் சேர்ந்த பி. ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422243105 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.